സുബ്ഹാനല്ലാഹ് വൽഹംദുലില്ലാഹ് വലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹ് വല്ലാഹു അക്ബർ ഇന്നൽ ഹംദലില്ലാഹ് നഹ്മദുഹു വനസ്തഈനുഹു വനസ്തഗ്ഫിറു ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فان استقى الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفثه ونفخه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ സഹല പുഹലിച്ചിയും അളവറ്റ അരുളാളനും നിഹരറ്റ അൻപുടയോനുമാകിയ എല്ലാം വല്ല അല്ലാഹ് സുബ്ഹാനഹു തആല ഒരുവനിക്ക് സ്വന്തമാനതാകും. ശാന്തിയും സമാധാനവും സലവാത്തും സലാമും സത്യ ഒളിയെ ഇന്ന് ഭൂമിയിലേക്ക് കൊണ്ടുവന്ന സഹല നബിമാരുകൾ തൂതരുകൾ മീതിലും അവരിസയിൽ വന്ന ഇറുദി തൂതർ മുഹമ്മദുർ റസൂലുള്ളാഹി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർഹൽ മീദലും അവരെ പിന്തുടർന്ന അവരുടെ ഉത്തമ തോലർഹൽ താബീഇൻകൾ തബഅ താബീഇൻകൾ എന്ന എല്ലാ മുസ്ലിമാന ആൺകൾ പെൺകൾ അനീവർ മീദും ഉണ്ടാവതാ. അല്ലാഹുമ്മ സല്ലി അലാ മുഹമ്മദിൻ വഅലാ ആലി മുഹമ്മദ് കമാ സല്ലൈത അലാ ഇബ്രാഹീം വഅലാ ആലി ഇബ്രാഹീം ഇന്നക ഹമീദുൻ മജീദ്. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الله سبحانه جل شانه تعالى من درهل نيرول فرويندم அவர்கள் சுவன பாதை அவர்கள் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மனிதர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கத்தை ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலும் அல்லாஹு தஆலா அருளி இருக்கின்றனர். இதற்கு அரபியிலே தீன் என்று சொல்லப்படும். இந்த தீனை பொறுத்தவரைக்கும் இதனுடைய சகல அம்சங்களும் அடியிலிருந்து நுனி வரைக்கும் உள்ள சகல சட்டதிட்டங்களும் அல்லாஹிடமிருந்து இறக்கப்பட்ட சட்டதிட்டங்களாக அவைகள் இருக்க வேண்டும். இந்த அமைப்பிலே தான் அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களுக்கும் இந்த தீனை கொடுத்து அனுப்பியிருக்கிறான். மனிதர்கள் தங்களுடைய கரங்களால் இந்த தீனில் விளையாட முடியாது. அவர்கள் நினைத்ததை இந்த தீனில் சட்டமாக்க முடியாது. இந்த தீனை பொறுத்தவரையில் இதனுடைய முழு அதிகாரமும் இதனுடைய முழு சட்டமும் அல்லாஹுக்குரியது என்பதுதான் அல்லாஹுடைய ஒரு விதியாகும். இதனால்தான் அல்லாஹு தஆலா இப்படி அல்லாஹிடமிருந்து மாத்திரமே வந்திருக்கக்கூடிய இந்த தூய்மையான தீன் மாத்திரமே அவனுக்கு சொந்தமானது என்று அல்லாஹ் பல இடங்களிலே எங்களுக்கு சொல்கின்றான். சூரத்து ஜுமர் எனும் அத்தியாயத்தின் மூன்றாவது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அலா அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி அத்தீனுல் காலிஸ், அல்லாஹ் ஒருவனுக்கு தூய்மையான மார்க்கம் சொந்தமானது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவர்கள் வருகின்ற போது வழங்கப்பட்ட இந்த தீன் காலப்போக்கிலே அவைகளுக்கு மத்தியிலே கலப்படங்கள் உண்டாகி அல்லாஹ்வுடைய சட்டங்களோடு மனிதர்களுடைய சட்டங்களும் கலந்து அந்த தீன் மாசுபடுவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதே மாசுபடுதலை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத் வேதத்திலும் இடம்பெற்றிருந்தது. இதே அழுக்குகள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இஞ்சில் வேதத்திலும் அவர்கள் புகுத்தியிருந்தார்கள். இதே போன்ற அழுக்குகளைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அல் குர்ஆனிலும் அதோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸிலும் மனிதர்கள் புகுத்துவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். இதற்கு இடமளிக்க முடியாது. ஏனென்றால் முழு கட்டுப்பாடும் அல்லாஹுக்குரியது என்பதை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். தூய்மையான தீன் மாத்திரமே அல்லாஹுக்கு சொந்தமானது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் இந்த இஸ்லாத்தை கொண்டு வருவதற்கு முன்னால் அல்லது அவர்கள் கொண்டு வரக்கூடிய காலத்திலே மார்க்கம் என்ற பெயரிலே மக்கத்து குறைஷிகள் ஒரு மார்க்கத்தை பின்பற்றினார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பிரபல்யமான நபிமார்களுடைய சிலைகளை வடித்து அந்த சிலைகளுக்கு அவர்கள் அடிபணிந்து கொண்டிருந்தார்கள். அடிபணிந்து கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், இந்த சிலைகள் எல்லாம் நீங்கள் வணங்கக்கூடாது, இவைகள் ஷிர்க்குகள், அல்லாஹுக்கு இணை வைப்பு என்று அவர்களுக்கு சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நாங்கள் இதனை இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இதிலே சக்தி இருக்கிறது என்பதற்காக, இது எங்களுக்கு உதவி செய்யும் என்பதற்காக நான் இவைகளை வணங்கவில்லை, மாறாக எங்களை படைத்த அந்த அல்லாஹின் பால் இது எங்களை நெருக்கி வைக்கும். ஏனென்றால் பிரபல்யமான நபிமார்களுடைய சிலைகள், எனவே இதன் மூலம் அல்லாஹை நாங்கள் நெருங்கலாம் என்றுதான் அவர்கள் அந்த சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணம் அப்படி இருந்தாலும் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், அது ஷிர்க், அது அல்லாஹ் அல்லாதவை வணங்கக்கூடியதுதான் என்ற ஒரு தீர்ப்பை அல்லாஹு தஆலா வழங்கினார். அதே போன்றுதான் இந்த தீனுடைய முழு கட்டுப்பாடுகளும் இந்த தீனுடைய சகல சட்டதிட்டங்களும் அது அல்லாஹுக்குரியது, அல்லாஹ்வினுடைய வஹி இருந்தால் மாத்திரமே அதிலே ஒன்றை நாங்கள் கொண்டு வர முடியும், அதிலிருந்த ஒன்றை நாங்கள் அகற்ற முடியும். அல்லாஹ்வுடைய வஹி இல்லாமல் அவனுடைய உத்தரவில்லாமல் இந்த தீனிலே யாருக்கும் கையடிக்க முடியாது. அப்படி கையடிப்பது என்பதும் அது ஷிர்க்கு தான். அவர்கள் அதற்கு எந்த வியாக்கியானத்தை கொடுத்தாலும் பரவாயில்லை, இவர்கள் அல்லாஹ்வுடைய சிறந்த அடியார்கள், அல்லாஹுக்கு மிகவும் கட்டுப்பட்டவர்கள், இவர்கள் பிழையான ஒரு விடயத்தை செய்வார்களா என்ற பிழையான ஒரு எந்த ஒரு வியாக்கியானத்தை அவர்கள் கொடுத்தாலும் அது ஷிர்க் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏனெனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அம்லஹும் ஷுரகாஉன் ஷரவுலஹும் மினத்தீனி மாலம் யஅதன் பிஹில்லா, அல்லாஹு தஆலா சட்டமாக்காத சட்டதிட்டங்களை இந்த மார்க்கத்திலே அவர்கள் கொண்டு வரக்கூடிய அவர்களுக்குரிய இணையாளிகள் கூட்டு தெய்வங்கள் அவர்களுக்கு இருக்கின்றனவா என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான், கேட்கின்றான். எனவே அல்லாஹ்வுடைய தெளிவான ஒரு வஹி இல்லாமல், அவனுடைய ஒரு சட்டம் இல்லாமல், அவனுடைய மார்க்கத்திலே கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு புதிய ஒரு அமலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அது மார்க்க அடிப்படையிலே அது செல்லுபடியற்றது. அதனை யார் ஏற்று நடக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹுக்கு இணையாக இந்த மார்க்கத்திலே கூட்டாளிகளை உருவாக்கிவிட்டார்கள் என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்கின்றனர். எனவே எப்படி அந்த மக்காவிலே உள்ள காபிர்கள் முஷ்ரிக்குகள் தாங்கள் சிலை வணங்குவதற்கு ஒரு வியாக்கியானத்தை கொடுத்தார்களோ, இந்த சிலையை நாங்கள் வணங்குவதன் மூலம் அல்லாஹைத்தான் நாங்கள் நெருங்குகின்றோம் என்று சொன்னார்களோ, அதே போன்றுதான் இந்த மார்க்கத்திலே ஒரு சில புதிய சட்டங்களை கொண்டு வருவதற்கு சஹாபாக்களுடைய வழிமுறைகளை அல்லது இமாம்களுடைய வழிமுறைகளை எடுக்கக்கூடியவர்களும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், இந்த இமாம்கள் வழிகேடர்களா, இந்த சஹாபாக்கள் வழிகேடர்களா, அவர்கள் இணை வைத்து விட்டார்களா என்ற ஒரு விஷயத்தை சொல்லித்தான் இதிலே அவர்கள் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆனால் சிறுக்கை பொறுத்தவரை எல்லாமே சிறுக்குதான், இதற்கு அனுமதிக்க முடியாது. இன்று பல பிரிவுகளை நாங்கள் பார்க்கின்றோம், அவர்களுக்கு மத்தியிலே ஒரு விடயத்தை ஷிர்க்காக எடுத்துக் கொள்வார்கள், இன்னும் பல சிறுக்குகள் அவர்களிடத்திலே இருக்கும், அதை கணக்கே எடுக்க மாட்டார்கள். ஒரு பிரிவை பார்க்கிறோம், கபர் வணக்கம் கூடாது, அது வழிகேடு, அது சிறுக்கு என்று அடித்து பேசுவார்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே பிரிவுகள் இருக்கும், அதனை அங்கீகரித்திருப்பார்கள். பிரிவினின் சிறுக்கு என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே போல் இன்னும் சில பிரிவுகளை பார்க்கின்றோம், எதுவாக இருந்தாலும் அதனை எடுக்கலாம், வணங்கலாம், கட்டுப்படலாம். ஆனால் அவைகளுக்கு மத்தியிலே ஒற்றுமை இருக்க வேண்டும், எல்லோரும் ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையை அவர்கள் முன்வைப்பார்கள். அதேபோன்று இன்னும் ஒரு சில பிரிவை பார்க்கின்றோம், அவர்களுக்கு பள்ளிக்கு தொழாதவர்களை கண்டால் பிடிக்காது. பள்ளிக்கு வந்து தொழாதவர்களை அவர்களுக்கு கண்டால் அவர்களுக்கு பிடிக்காது, அவர்களை பள்ளிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்ற குறிக்கோளாக இருப்பார்கள். ஏனைய குபர்கள், சிறுக்குகள், விதாத்துகள், தாயத்துகள் இதில் எந்த கவனம் செலுத்த மாட்டார்கள். இப்படி ஒரு சில விடயங்களை விட்டுவிட்டு ஒரு சில விடயங்களை அவர்கள் பிடித்துக் கொள்வார்கள். அதே போன்றுதான் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு அமைப்பிலே ஒரு விஷயம் காணப்படுகிறது. அவர்கள் இப்பொழுது வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், பிரியக்கூடாது, ஆனால் சிறுக்குகள் விதாத்துகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு கொள்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்திலே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சட்டங்களை மாத்திரமே பின்பற்ற வேண்டும், ஏனைய விடயங்களை பின்பற்ற முடியாது, அவைகள் சிறுக்குகள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே இதே விஷயத்தை சொல்லக்கூடிய அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்தை எங்களுக்கு எப்படி சொல்கின்றான் என்றால், ஷராலக்கும் மின தீனி மா வஸ்தா பிஹி நூஹன். அல்லாஹு தஆலா தான் உங்களுக்கு தீனுடைய விஷயங்களை விதித்திருக்கிறான். எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா கொடுத்த விஷயத்தை அல்லாஹ் என்ன சொல்கின்றான் என்றால், அன் அகீமு தீன வலா தத்தஃபர்ரகு ஃபீஹி. தீனை நீங்கள் நிலைநாட்டுங்கள், அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே தீன் என்றால் என்ன, அதனுடைய அம்சங்கள் என்ன, அதனுடைய முழு கட்டுப்பாடும் யாருக்குரியது, அதனுடைய அனைத்து சட்டத்திட்டங்களையும் யார் இந்த பூமியிலே நிலைநாட்டுவது, யார் கொண்டு வருவது, மார்க்கத்திலே புதிய விடயங்களை உண்டாக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறது, இதனை நாங்கள் சரியாக அடையாளம் கண்டுகொண்டால் தீன் என்றால் என்ன என்பதை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த தீனை நிலைநாட்டுவதில், தூய்மையான இந்த தீனை நிலைநாட்டுவதில் யாருக்கும் பிரிவதற்கு அதிகாரம் இல்லை. ஆனால் தூய்மை இல்லாத ஒரு தீன் காணப்படுகிறது, களங்கமான ஒரு தீன் காணப்படுகிறது. அல்லாஹ்வுடைய வஹி இல்லாமல் வேறு சில சட்டதிட்டங்களை கொண்டு வஹியாக்கி அதனை பின்பற்றக்கூடிய தீன் காணப்படுகிறது என்றால், இதனை பின்பற்ற முடியாது, இதனை நிலைநாட்ட முடியாது, இதனை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக ஒற்றுமைப்படவும் முடியாது. இதனை அல்லாஹு தஆலா யாருக்கும் சட்டமாக்கவில்லை. எனவே ஒற்றுமைப்படுவதும் சரியாக இந்த தீனை நிலைநாட்டுவதும் எப்பொழுது சாத்தியம் என்றால், தூய்மையான தீனாக அது இருக்க வேண்டும். அல்லாஹ்விடமிருந்து வானத்திலிருந்து இறக்கப்பட்ட தூய்மையான கலப்படமற்ற தீனாக அது இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அந்த தீனாக இருக்கின்ற பொழுதுதான் அதிலிருந்து ஒரு மனிதன் பிரிய முடியாது, அதிலிருந்து ஒருவன் விலக முடியாது. ஆனால் தூய்மையற்ற ஒரு மார்க்கமாக இருக்கும் என்றால், கலப்படமான ஒரு மார்க்கமாக அது இருக்கும் என்றால், அது அல்லாஹுக்குரிய தீன் இல்லை. அந்த தீனிலிருந்து ஒதுங்குவது என்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், அன் அகீமு தீன வலா தத்தஃபர்ரகு ஃபீஹி. எல்லா நபிமார்களுக்கும் சொன்ன கட்டளை என்னவென்றால், அல்லாஹுடைய இந்த தூய்மையான தீனை நீங்கள் நிலைநாட்டுங்கள், அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்றுதான் அல்லாஹு தஆலா சொல்கின்றார். எனவே தூய்மையான தீன் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய விடயம், அது அல்லாஹ்விடமிருந்து வந்த அனைத்து சட்டதிட்டங்களும் அனைத்து விஷயங்களும் வானத்திலிருந்து இறக்கப்பட்ட சட்டதிட்டங்களாக அவைகள் இருக்க வேண்டும், பூமியில் உருவான சட்டதிட்டங்களாக அவைகள் இருக்கக்கூடாது. இதுதான் மிக முக்கியமான அடிப்படை. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அதேபோல் அல்லாஹு தஆலா 42வது அத்தியாயத்தில் 13வது வசனத்திலே 14வது வசனத்திலே தொடர்ந்து சொல்கின்றனர். இந்த பிரிவினை ஏற்படுத்தக்கூடியவர்கள் எந்த நோக்கத்திற்காக அநேகமாக இந்த பிரிவினை ஏற்படுத்துகின்றார்கள் என்ற விஷயத்தையும் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அவர்களுடைய தன்மையும் எங்களுக்கு தெரியப்படுத்துகின்றான். அந்த வசனத்தை பாருங்கள். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வமா தஃபர்ரகு இல்லா மின் பஅதி மா ஜாஅஹுமுல் இல்மு பகியன் பைனஹும். அவர்களுக்கு தெளிவான அறிவு கிடைத்ததன் பின்னரும் அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே கொண்ட பொறாமையின் காரணமாகவே தவிர அவர்கள் பிரியவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இதனை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இலங்கையிலிருந்து இந்த ஜமாஅத்தை விட்டு வெளியேறியவர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு நன்றாக தெரியும், வகியைத்தான் பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட வகி மாத்திரமே மார்க்கம், இஜ்மாவு சஹாதா போன்றவைகள் மார்க்கம் இல்லை என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். இதனால்தான் பாகிஸ்தானில் இருந்து அவர்களுடைய அமீர் வந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு எழுதி எடுத்து தாருங்கள், எப்படி வகியை மட்டும்தான் நாங்கள் பின்பற்றுவோம், குரான் ஹதீஸை மட்டும்தான் நாங்கள் பின்பற்றுவோம், இஜ்மாவு சஹாபா என்பது வஹி கிடையாது, அதனை பின்பற்ற முடியாது என்பதை நீங்கள் எங்களுக்கு எழுதி உத்தரவாதமாக தாருங்கள் என்று ஏன் கேட்டார்கள் என்றால் அவர்களுக்கு நன்றாக தெரியும். மார்க்கத்திலே உள்ள விஷயம் எது, தீன் என்றால் என்ன, கலப்படமான தீன் என்பது என்ன என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிந்துதான் அவர்களுடைய தலைவரத்தில் எழுத்து மூல வாக்கெடுப்பு கேட்டார். அவர் சொன்னார், நான் பாகிஸ்தான் சென்று எழுதி அனுப்புகிறேன் என்று சொன்னார். ஆனால் அங்கு சென்று அவர் மாறிவிட்டார். எனவே இந்த இலங்கையிலே உள்ள இந்த பாகிஸ்தானோடு சேர்ந்த இந்த பிரிவினைவாதிகளுக்கு நன்றாக தெரியும் அல்லாஹ்வின் வஹி மாத்திரமே, அந்த வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், இஜ்மாவு சஹாபா என்பது வஹி கிடையாது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஏன் புரிந்தார்கள், இலங்கையிலே உள்ள முஸ்லிம்களோடு கோபங்களும் பொறாமைகளும் இதன் காரணமாக அவர்கள் பிரிந்தார்கள். அதே போன்ற அமீரோடு கோபங்கள் இதன் காரணமாக அவர்கள் பிரிந்தார்கள், தலைமைத்துவத்தோடு பொறாமைப்பட்டார்கள் இதன் காரணமாக அவர்கள் பிரிந்தார்கள். எனவே தெளிவான அறிவு இருக்கிறதா இல்லையா, வஹியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று இருக்கிறது, அதற்கு தெளிவான அத்தாட்சிகளும் இருக்கின்றன. அதேபோன்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அல் குர்ஆனி வசனத்தை பாருங்கள், வாஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வுடைய ஹப்ல், அவனுடைய கயிற்றை நீங்கள் பலமாக இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அதிலே பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றனர். எனவே நேரத்தோடு தீன் என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்த்தோம். அதேபோன்று இந்த ஹபல், அல்லாஹ்வுடைய ஹபல் என்றால் என்ன, இதனை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிதாபுல்லாஹி ஹுவ ஹப்லுல்லாஹ் அல் மம்தூது மினஸ் ஸமாஈ இலல் அர்த். அல்லாஹ்வுடைய கயிறு என்றால் என்ன, அது அல்லாஹ்வுடைய வேதம், அது அல் குர்ஆனும் அல்லாஹ்வுடைய வேதத்துக்குட்பட்டது. அதே போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் அல்லாஹுடைய வேதத்துக்குட்பட்டது. அதற்குரிய ஆதாரங்களை இன்ஷா அல்லாஹ் இன்று எங்களுடைய பயான்களிலே உங்களால் கேட்க முடியும். எனவே இப்படிப்பட்ட இந்த வானத்திலிருந்து வந்ததுதான் அல்லாஹுடைய வேதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிதாபுல்லாஹ், அல்லாஹுடைய வேதம் என்பது ஹுவ ஹப்லுல்லாஹ், அதுதான் அல்லாஹுடைய கயிறு. அதனுடைய விஷயம் என்ன, அல் மம்தூது மினஸ் ஸமாஈ இலல் அர்த், வானத்திலிருந்து பூமி வரைக்கும் அது நீண்டிருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே ஒரு விஷயம் இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடிக்கக்கூடிய அம்சங்களிலே உள்ள ஒரு விஷயமாக ஒரு விஷயம் இருக்க வேண்டும் என்றால் அது வானத்திலிருந்து வந்ததற்குரிய ஆதாரம் இருக்க வேண்டும். ஒரு விஷயம் இருக்கிறது, இது வானத்திலிருந்து வந்ததற்குரிய எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்றால் அது பூமியிலே உருவானது, இதிலே ஒரு கடுகு பிரமாணம் ஒரு முஸ்லிமால் சந்தேகப்பட முடியும். எனவே மார்க்கத்தினுள்ளே உள்ள அனைத்து அம்சங்களும் அனைத்து சட்டத்திட்டங்களும் அல்லாஹ்விடம் இருந்து வானத்திலிருந்து இறங்கிய வேதத்துக்குட்பட்ட விஷயங்களாக இருக்க வேண்டும். இதுதான் அல்லாஹுடைய கயிறு. இந்த கயிறை பிடித்துத்தான் ஒற்றுமையாகும் வரை அல்லாஹு தாலா எங்களுக்கு கட்டளையிடுகின்றனர். அல்லாஹுடைய கயிறு அல்லாத வேறு கயிர்களை கொண்டு வந்து இதனை பிடித்து நீங்கள் ஒற்றுமையாகுங்கள் என்று அல்லாஹு தாலா எந்த விதத்திலும் சொல்லவில்லை. அப்படி நாங்கள் ஒற்றுமையாக வேண்டும் என்றால் எவ்வளவோ பெரிய பெரிய அமைப்புகள் இருக்கின்றன, அவர்கள் அல்லாஹுடைய கயிறு அல்லாத விஷயங்களை அவர்கள் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு தாராளமாக ஒற்றுமையாக முடியும், ஆனால் ஒற்றுமையாக முடியாது. ஏன்? அவர்கள் அல்லாஹுடைய கயிற்றை பிடிக்கவில்லை. எப்பொழுது அல்லாஹுடைய கயிற்றுக்கு வருகின்றார்களோ, குர்ஆன் ஹதீஸ் என்ற தூய்மையான தீனுக்கு எப்பொழுது அவர்கள் வருகின்றார்களோ, அப்பொழுது அந்த கயிற்றை அவர்கள் பிடித்துக் கொண்டால் அவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையாகுவதிலே எந்த விதமான ஒரு சிக்கலும் கிடையாது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய கயிறு சம்பந்தமாக சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, நான் உங்களுக்கு மத்தியிலே இரண்டு விஷயங்களை விட்டுச் செல்கின்றேன். அஹதுஹுமா, அதிலே ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹுடைய வேதம். கண்ணியமும் மகத்துவம் மிக்க அல்லாஹுடைய வேதம் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுவா ஹபலுல்லாஹ், அதுதான் அல்லாஹுடைய கயிறு. மனித்தபாஹு கான அலல் ஹுதா, யார் அதனை பின்பற்றுகின்றாரோ அவர் நேர்வழியிலே இருப்பார். وَمَنْ تَرَكَهُ كَانَ عَلَى ضَلَالٍ, யார் அதனை விட்டு விடுகின்றாரோ, அல்லாஹுடைய கயிறை விட்டு விட்டு வேறு ஒன்றை பிடிக்க முனைகின்றாரோ, அவர் வழிகேட்டிலே சென்று விடுவார் என்று அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அல்லாஹுடைய தீன் தூய்மையானது, இதிலே ஒற்றுமையாக வேண்டும், இதிலே பிரியக்கூடாது. அல்லாஹுடைய கயிறு வானத்திலிருந்து இறக்கப்பட்ட கயிறாக இருக்க வேண்டும், தெளிவான ஆதாரம் அதற்கு இருக்க வேண்டும், இதனை பிடித்து ஒற்றுமையாக வேண்டும். வேறு விடயங்களை பிடித்துக் கொண்டு ஒற்றுமையாக முடியாது. இதனை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள், கருத்து மோதலான ஒரு விஷயம். இஜ்மாவு சஹாபா ஹதீஸ் என்கிறார்கள், ஹதீஸ் இல்லை என்கிறார்கள். கருத்து மோதலான ஒரு விஷயத்தில் எப்படி பிரிய முடியும் என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். கருத்து மோதலான விஷயம் என்ற ஒரு சப்ஜெக்டை நீங்கள் எடுத்துக்கொண்டால், உலகத்திலே மார்க் விஷயங்களில் கருத்து மோதல் இல்லாத எந்த ஒரு விஷயமும் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக சொல்ல முடியும். அல்லாஹ் இருக்கின்றானா இல்லையா, கருத்து மோதல் இருக்கிறது. அல்லாஹ் எங்கு இருக்கிறான், கருத்து மோதல் இருக்கிறது. அல்லாஹ் அரிசிலே இருக்கின்றானா அல்லது தூணுகளின் குறும்பிலும் இருக்கின்றானா, கருத்து மோதல் இருக்கிறது. அதே போன்று எல்லாம் அல்லாவா இல்லையா, கருத்து மோதல் இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் என்று வாதிக்கக்கூடியவர்கள் பிரபல்யமான இமாம்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதா இல்லையா, கருத்து மோதல் இருக்கிறது. குர்ஆனை மட்டும் பின்பற்றுவதா இல்லையா, கருத்து மோதல் இருக்கிறது. அதே போன்று பெண்கள் சர்தா போடுவதா இல்லையா, கருத்து மோதல் இருக்கிறது. கருத்து மோதல் விஷயத்திலே பிரியக்கூடாது என்றால் இன்று காணப்படக்கூடிய எல்லா அமைப்பினரையும் நாங்கள் சரிதான வேண்டும். ஏன்? அவர்கள் ஏதோ ஒரு கருத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் ஆதாரத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் பக்க சார்பான இமாம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த இமாம்களை அவர்கள் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு அப்படி முடியாது. எங்களுடைய தீன் தூய்மையானது, அல்லாஹ்விடம் இருந்து வானத்திலிருந்து இறக்கப்பட்டது, அதனை நாங்கள் பின்பற்றுவோம். அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அதனை விட கூடுதலான எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மார்க்கத்திலே ஒன்றுபடுத்த முடியாது, கொண்டு வரவும் முடியாது. அது ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், குல்லு முஹ்தஸத்தின் பிதா, ஒவ்வொரு புதிய விடயமும் அது வழிகேடு, பிதா, ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு, குல்லு தலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் அது நரகத்தை நோக்கி செல்லும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மார்க்கத்திலே அல்லாஹுடைய வகி இல்லாமல் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு சட்ட திட்டங்களும் அது புதிய விடயங்கள், அவைகள் விதாத்துகள், அவைகள் வலாலத்துகள், அவைகள் எல்லாம் நரகத்தை நோக்கி செல்லும் என்பதிலே எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. எனவே இதன் அடிப்படையிலே நாங்கள் மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று இறுதியாக ஒரு விஷயத்தை நான் ஒரு சந்தேகத்தை சொல்லுகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தை கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வந்து சொல்லுகின்றார்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரதிநிதியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நியமித்து விட்டு போன அந்த சந்தர்ப்பத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் காலை கன்று வணங்கப்படுகிறது. அந்த நேரத்திலே அவர்கள் சொல்லி பார்க்கிறார்கள், கேட்கவில்லை. உடனே அவர்கள் அப்படியே விட்டுவிடுகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த விஷயத்தை கடுமையாக கண்டிக்கிறார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய தாடியை முடியும் பிடித்து இழுக்கின்றார்கள். உடனே அவர்கள் சொன்னார்கள், ஏன் நான் செய்யவில்லை என்றால் நீங்கள் சொல்லிவிடக் கூடாது, பனூ இஸ்ரவேலர்களுக்கு மத்தியிலே நீங்கள் பிரிவினை உண்டாக்கி விட்டீர்கள் என்று சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக நான் அப்படியே இருந்து விட்டேன் என்ற விஷயத்தை கொண்டு வந்து அதனை ஆதாரமாக சொல்லுகின்றார்கள். சிலை வணக்கமாக இருந்தாலும் சரி, சிலை வணக்கங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் சரி, பிரிய முடியாது என்கின்ற விஷயத்தை கொண்டு வருகின்றார்கள். இதை ஆதாரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதே விஷயத்தில் என்ன செய்தார்கள் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய உம்மத்தை பிரித்து விடுவீர்கள் என்பதற்கு குறை சொல்லுவீர்கள் என்பதற்காக நான் அப்படியே விட்டேன் என்று சொன்னார்கள். அதன் பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே விட்டார்களா? சிலை வணங்கக்கூடியவர்கள் சிலையை வணங்குங்கள், காலை கன்றை வணங்கக்கூடியவர்கள் காலை கன்றை வணங்குங்கள், அல்லாஹை வணங்கக்கூடியவர்கள் அல்லாஹை வணங்குங்கள், நாங்கள் எல்லாம் ஒரு ஜமாஅத்தாக ஒற்றுமையாக இருப்போம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டார்களா? இல்லை. ஒரு வசனத்திலே ஒரு சில விஷயங்களை பிடிக்கிறார்கள், அவர்களுக்கு சாதகமானதை எடுத்துக் கொள்கின்றார்கள், பாதகமானத்தை விட்டு விடுகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? உடனே அவர்கள் அந்த சாமியை அழைத்து, ஏன் இந்த வேலையை செய்தாய் என்று அவரை கண்டித்து விட்டு என்ன சொன்னார்கள்? நீ இந்த இடத்தை விட்டு போய்விடு என்று அவனை திரட்டினார்கள். என்ன சொன்னார்கள்? லா விசாஸ், லா விசாஸ், என்னை தொடாதீர்கள், என்னை தொடாதீர்கள் என்று சொல்லும் அளவுக்கு உன்னை ஒரு நோய் வந்து பிடிக்கும், நீ இந்த இடத்தை விட்டு போய்விடு என்று உனக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட ஒரு நாள் இருக்கிறது, அங்கு உன்னை பார்த்துக் கொள்ளலாம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அந்த மனிதனையும் அவனை சார்ந்தவர்களையும் பிரித்தார்களா இல்லையா? எனவே இந்த விஷயத்தை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒற்றுமை என்பது சாத்தியமானது, அது நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டியது. எப்பொழுது அது சாத்தியம் என்றால் அல்லாஹ்வுடைய தீனாக அது இருக்க வேண்டும், அல்லாஹ்விடமிருந்து வானத்திலிருந்து இறக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய கயிறாக இது இருக்க வேண்டும், தூய்மையான அந்த தீனாக அந்த தீன் மாற வேண்டும். அப்படி மாறினால் தான் ஒற்றுமை என்பது சாத்தியமானதை ஒழிய வெறுமனே ஒற்றுமை என்ற பெயரில் எங்களுடைய தீனை மாசுபடுத்தவும் முடியாது, அல்லாஹ்வுடைய கயிறை விட்டுவிட்டு வேற கயிறுகளை நோக்கி எங்களால் செல்லவும் முடியாது. அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். எனவே தூய்மையான இந்த தீனில் அல்லாஹு தாலா எங்கள் ஒவ்வொருவரையும் நிலையாக வாழ செய்வானாக.
الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد இந்த உம்ராவை பற்றி ஒரு சின்ன தகவல் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. ஹஜ்ஜி, அடுத்தது உம்ரா. இப்போ சஹீஹான ஹதீஸில் வருவது இஸ்லாம் எட்டு அப்படின்னு. ஆரம்பத்தில் இஸ்லாம் மூணு வந்துச்சு, அதுக்கு பிறகு அதான் ரெண்டை கூட்டி அஞ்சு அப்படின்னு சொல்லி வந்துச்சு, அதுக்கு பிறகு இன்னும் மூணை கூட்டி இஸ்லாம் எட்டு அப்படின்னு வந்துச்சு. அப்போ அது அஞ்சு பிரபலியம் எல்லாருக்கும் தெரியும், மற்ற மூணு அதிகமானவங்களுக்கு தெரியாது. அது என்னன்னு கேட்டால், ஒன்று பரலான குளிப்பு, அதுவும் இஸ்லாத்தில் ஒன்று. இரண்டாவது உதுவை அழகாக செய்வது, கவனி, அதுவும் இஸ்லாத்தில் ஒன்று. மூணாவது உம்ரா செய்கிறது. அப்போ அஞ்ச மூணு எட்டு. அப்போ ஹஜ்ஜி யாருக்கு வசதி இருக்குதோ அவங்க ஹஜ்ஜி செய்கிறது கடமை, அதே போல் உம்ராவும் யாருக்கு வசதிக்கோ அவங்க உம்ரா செய்கிறது கடமை. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் என்ன நடக்குது, லட்சக்கணக்கில் கூடுறாங்க அவங்களோட ஹஜ்ஜம் கூடாது உம்ராவும் கூடாது, அப்படின்னு செல்லுபடி ஆகாது, அது பாத்தி. ஏன்னா அல்லாஹ் ரசூல் சொன்னபடி ஹஜ்ஜி உம்ரா நடக்கிறது இல்லை, அது ஒரு சப்ஜெக்ட். அப்ப இந்த சத்தியத்தில் இருக்கக்கூடியவங்க வசதி உள்ளவங்க ஹஜ் உம்ராவுக்கு போறேன்னு சொன்னா சும்மா திடீர்ந்து ஹஜ் உம்ராவுக்கு போய் ஹஜ் உம்ரா செய்யவே இல்லை, அவங்களுக்கு வீணா போயிடும். காசி அநியாயம். அவங்க ஹஜ் உம்ராவுக்கு போறது அது வேற, ஹாஜியார் என்று சொல்லணும். உம்ராவுக்கு போனால் அது ஒரு இது, ஊரு வீடா போய் சொல்லிட்டு போறது இப்படிலாம் ஒரு இதுக்காக செய்வாங்க. துன்யாவில் ஒரு இது கிடைக்கும் உண்டு. நாம் அப்படி இல்லையே. அல்லாஹ் கடமையாக்கினத்தை வசதி வந்த உடனே போற அல்லாஹ்வுக்காக. நாம ஊடு வீடா போய் போயிட்டு போறேன் போறேன் போறேன்னு சொல்றது இல்லை. ஆயிரத்துல அப்படி சொல்லுவான், போயிட்டு வாரன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா வார நோக்கம் இல்லையா, அங்கேயே ஷஹீதாகிறது. அந்த கல்லை மோக்க போச்சு கழுத்தை நசுக்கி மிதிக்கி கொண்டு விடுவானுங்க. அவங்க ஷஹீது நினைச்சுக்கிட்டு நான் போறேங்கிறது. ஆனால் உண்மையாயில் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போகணும் பிள்ளை பட்டிக்கு. ஆனால் சொத்தை எழுதி கொடுக்குறேன், சும்மா போகிறேன் போயிட்டு வாரன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் சும்மா ஒரு போலி இது. அப்போ ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வுக்காக இந்த ஹஜ் உம்ரா செய்கிறண்டா என்ன செய்யறது, முதல்ல இதை படிக்கணும். ஹஜ் உம்ராவை படிக்கணும் தெரிஞ்சவங்கிட்ட. அதே போல் அங்கே போய் அனுபவப்பட்டவங்களை கூட்டிக்கிட்டு போனா தான் இந்த ஹஜ் உம்ரா செய்யலாம். அவர் பிரிவில் உள்ள விஷயத்தை விடுங்க. நம்மட சகோதரர்கள் சிலர் திடீர்னு புறப்பட்டு மற்ற ஏஜென்சிகளோடு போயிடுறாங்க. என்ன நடக்கமா, அந்த அவங்க செய்யறபடி செய்யலாம். முழுக்க சுருக்கம் வித்தியாசம் குப்புறம் அல்ல. அப்ப ஹாலிஸ் தீன் ஹாலிசாயிருக்கும். இப்ப சொன்னமா ஜும்லாவில் ஜும்மாவில் அப்ப ஹாலிஸ் இல்லைன்னா அதுல வேலை இல்லை. ஒரு விதத்துக்கு வந்தா முடிஞ்சது, ஒரு சிறுக்கு போந்தா முடிஞ்சது, ஒரு குஃபுரு போந்தா அந்த இபாதத்தை நாசமா போயிரு. அப்ப என்ன செய்யணும், போக முந்தி இதை நல்லா படிக்கணும். உரியவங்கிட்ட வந்து கேட்டு எவ்வளவு சகோதரர் அன்னைக்கு பார்க்க பொத்துவில்ல ஒரு சகோதரர் குடும்பத்தோடு உம்ராவுக்கு போறாங்க. ஏத்தாலைக்கு வந்து அந்த உம்ரா செய்கிற முறைகள்லாம் கிளீனாக எல்லாம் நாம் சொல்லிக் கொடுப்போம். எல்லாத்தையும் வச்சு காபாண்டா இந்த அரிக்குது, சஃபா மர்வா இந்த அரிக்குது, அதே போல் மக்காம் இப்ராஹிம் இந்த அரிக்குது, இந்த அரிக்கு ஹஜர் அஸ்வத் இந்த அரிக்குது, சம்சம் தண்ணி, இது எல்லாம் நாம் காட்டி அந்த தாள் ஒன்று தயாரித்து வச்சிருக்கிறோம். அதே நாம் அவங்களுக்கு காட்டி சொல்லிக் கொடுப்போம். அப்போ அங்கே போன உடனே அழகாக அந்த ஹஜ் உம்ராவை செய்யலாம். அந்த மாதிரி தான் போகணும். சிலவங்க என்ன செய்யறாங்க, அந்த விஷயம் தெரியாம லட்சக்கணக்கில் காசை கட்டிக்கிட்டு போய் ஹஜ் உம்ரா வீணாக்கி போட்டு வராங்க. காசை நாசம், ஒரு பிரயோஜனம் இல்லை. பல்கு ஜமாத்தில் இப்படி ஒரு ஏற்பாடு ஒன்று நேரத்தோடய செஞ்சது அது சரியா இல்லை, ஒழுங்காக செய்ய வேண்டி இருக்குது. ஏன்னா முஸ்லீம்கள் அந்த இபாதத்து அல்லாட்ட ஏற்றுக்கொள்ளப்படணும். அதுக்காக இப்போ ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. பிப்ரவரி கடைசி மார்ச் ஆரம்பம் இதில் ஒரு கூட்டம் ஹஜ்ஜி இந்த உம்ராவுக்கு போகிறதுக்கு இருக்கிறாங்க. இலங்கையில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு 20 குடும்பங்கள் சேர்ந்திருக்கிறாங்க. அப்போ செலவும் ரொம்ப குறைவு போல 90 லட்சம் ரூபா ஒரு ஆள் குறைஞ்ச இதில் அரை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க பிடிச்சி. அப்போ அந்த உம்ரா செய்ய வசதியானவங்க ஹஜ்ஜி செய்ய வசதியானவங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரி அதுக்கு போகிறதுக்கு இப்படி ஒரு குழுவோடு சேர்ந்து போகணும். அப்போ இப்போ யாராவது உம்ரா செய்கிறதுக்கு இருந்தாங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் எங்கள் வாழைச்சேன அமீர்கிட்டையும் உங்களோட பேரை கொடுக்கலாம், அவங்க தொடர்பு கொள்வாங்க. அப்படியாட்டி எங்கள்ட லுக்மான் சௌர் இருக்கிற அவரோட நம்பருக்கும் அவளுக்கு அறிவித்து போய் செய்யலாம். முக்கியமான ஒரு இபாதத்து. ஆனால் இது நினைச்சா செய்யலாம். அதுக்கு ஒரு ஏற்பாடு, ஒரு உந்தியலை வீட்டில் வச்சு எவ்வளோ காசு செலவழிக்கிற நாம கொஞ்சம் கொஞ்சம் அதில் போட்டு வச்சு சேர்ந்து போகலாம். அந்த காலத்தில் எங்களோட வீட்டுனா இப்போ எங்களோட தாயெல்லாம் அந்த சிறுக்கில் பிரபல்யமானவங்க, மௌலூத்து கத்தம் பாத்தியா ஒடுக்கத்து போதன் கபர் வணக்கம் இதில். அதால் பெரிய பெரிய பானை, ஒரு வேலட்டு பானை அங்கிட்ட அடிக்க அடிக்க வச்சுப்பாங்க ரூமில், அதில் அரிசி போடுறது கொஞ்சம். இன்றைக்கு அரிசி ஒரு கொத்து ஆக்குறோம், ஒரு கொத்துன இப்போ யாருக்கும் தெரியாது போல உங்களுக்கு. ஒரு கிலோ ஒரு புதிய அள்ளி பானைக்கு போட்டுறது, போட்டு சேர்ப்பாங்க. ஒரு வருஷம் முடிய பல பானைகள் அரிசி வந்துடும். இங்கிட்டு காசி சேர்க்கிறது என்னத்துக்கு? மௌலுக்கு போய அந்த சிறுக்கு வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க அவங்க, பிழையான வழியில இருந்து செஞ்சிருக்கான். அவன் நாம ஹக்கில் இருக்கிறான். இந்த உமரா செய்யலாம். இப்படி ஒரு ஏற்பாடு நாங்க செஞ்சு ஒரு சளி முட்டையில வச்சு போட்டு சேர்த்துக்கிட்டு நாம போய் செய்யலாம். இந்த இபாதத்தை காபாவை பார்த்த மாதிரி இருக்கான். முக்கியமான ரெடாங்கன்னு போனாலே அது சொல்லி வேலை இல்லை. ஆனா இப்ப ரொம்ப அலங்கரிச்சு அந்த உள்ளக்கம் இல்லாம போயிட்டு குறைஞ்சிருக்குது. இருந்தாலும் உண்மையான முஸ்லீம்கள் அங்கே போன அந்த இது சரித்திரங்கள்லாம் படிக்க வரோம். அப்போ அந்த விஷயத்தை சொல்லத்தான் நான் எழும்பு. அப்போ போகக்கூடிய சவர்கள் முயற்சி செய்யுங்க. வாழைச்சேனா அமீர்கிட்ட கொடுங்க பேரை, இல்லைன்னா எங்கட ருக்மான் சவர்கிட்ட கொடுங்க. ஒரு குழுவாக போவாங்க, அதில் உம்ரா செய்ய பழக்கமானவங்க வருவாங்க, அவங்க அழகாக வழிகாட்டுவாங்க. சத்திய தூய்மையான முறையில் உம்ரா செய்யலாம். ஆனால் அங்கே போய் பார்த்தீங்க எல்லாருக்கும் ஒரு புஸ்தகம் அடிக்கும், எல்லா மொழியிலையும் அடிக்கி மொழிபெயர்த்து வச்சுக்கிட்டு விற்பாங்க. அதை எடுத்து பார்த்தா அதில் குர்ஆன் ஹதீஸில் இல்லாத சிறுக்கு விதை தான் நிறைய இருக்கு. அநியாயம் கபாவமாப்பாங்க, அந்த புடவையை நாக்கால் நக்கிக்கிடுவாங்க. மதீனாவுக்கு போய் அந்த தான் போட்டிக்கு துண்டை தீக்கி நபியில கபூர்ல அப்படி விரிஞ்சி அதை பட்ட உடனே அலசங்கள் இல்லாண்டு எடுத்து மடக்கி வச்சுக்கிடுவாங்க. இங்க கொண்டுகிட்டு வந்து சொல்லுவாங்க, கஃபன் புடவைக்கு போட சொல்லி மௌத்தா போனா. கச்சரி பிளேட வச்சுக்கிட்டு கபாவில் புடவை யாருக்கும் தெரியாம ஒரு சின்ன சின்ன கலவுல வெட்டிடுவாங்க. ஹஜ்ஜி உம்ராவுக்கு களவு என்ன அதை வெட்டி கொண்டுகிட்டு வந்து சொல்லுவாங்க, வச்சு இது அல்லாஹ் செஞ்ச அருள் எனக்கு, என்ன கஃபன் விடும்போது இதை உள்ளுக்கு வச்சிருங்க. தொடக்கமா நரகம் களவெடுத்ததுக்கு. அல்லாவுடைய கபாவலுக்கு புடவையை களவெடுத்த சொர்க்கமா கிடைக்கும். இப்படி அறியாமையில மூழ்கி போய் கிடக்கிறாங்க. காரணம் உலமாக்கல், கூட்டி போற உலமாக்கல். அவங்களுக்கு தெரியும், ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. மகரம் இல்லாம பெண்களை கூட்டிட்டு போறாங்க ஹஜ்ஜி உம்ராக்கு. உலமாக்கல் மத்திய கூட்டிட்டு போறாங்க, கொஞ்சம் அடி தங்கச்சை கூட்டிட்டு போறாங்க. கூடுமா சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. தேவை தாரிக்கு நாம இந்த ஹக்கு அல்லாவுடைய தீன்ல இருக்கிறோம். தூய்மையான முறையில் கிட ஒவ்வொரு வணக்கங்களும் தூய்மையாக இருக்கணும். அதுக்குதான் இந்த ஏற்பாடு செஞ்சு கொடுத்து அப்படி போறவங்க போங்க. ரெண்டு விஷயம் சொல்ல நினைச்சேன். ஒண்ணு, இந்த சுற்றுலாவில் சரியான பிழைகள் நடக்குது. இப்போ கூட்டம் இருக்கிறதுனால இப்ப டைமும் இல்லை. இன்ஷால்லா சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இந்த சுற்றுலாவை பற்றி ஒரு வழக்கம்னு சொல்ல வேண்டிய நாலு மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பம். எங்க அமீர் நம்ம சொல்ல இருக்கா? ஒன்னும் இல்லை, நாலு மணிக்கு கூட்டம் ஆரம்பம். அப்ப பிரயாணிகள் எல்லாம் அசர தொழுகிறோமா? அப்படி செய்யவா தேச்சுதானே அசருக்கு எல்லாரும் தொழுகிறதா? அப்ப நம்ம அசரை தொழுதுடுவோம். பிரியாணிகள் ஊர்வாசிகள் டைமுக்கு தொழுதுட்டு நாலு மணிக்கு எல்லாம் ரெடி ஆகுது. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹி. சாப்பாடு எப்படி சொல்லவா? விருந்தாளிகள் விருந்தாளிகள் தான் சாப்பாடு ஏற்பாடு செஞ்சாங்க. அப்ப அத்தனை தொழுது சாப்பாடு சொல்லலாம்.